ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 254வது நாமா தியான தியாத்ரு தேய ரூபாயி நமஹ. இந்த நாமாவோட அர்த்தம் என்னக்க, தியானம், தியானிப்பவள், தியானம் செய்யப்படுவோர் என்ற மூன்றுமாய் இருப்பவள் அப்படின்னு சொல்லப்படுறது. தியானம் என்றால் மனதில் ஏற்படும் ஞானத்தை குறிக்கும். அதாவது மனதினால் உருவப்படுத்தப்பட்ட தேவி வடிவை உணர்ந்து அதில் ஒன்றி போய்விடுவது தியானம். அறிவை போலவே இதுவும் திரிபுடி அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் இந்த திரிபுடியாய் விளங்குவோள் தேவி. இந்த மூன்றுமாய் விளங்கக்கூடியவளாக இருக்கிறதுனால இங்கே அம்பாள் வந்து தியான தியாத்ரு தேய ரூபாய் நம அப்படிங்கிற ஒரு நாமாவில் விளங்குறா. அடுத்த நாம தர்மா தர்ம விவர்ஜிதாய் நம. தர்மம் அதர்மம் அப்படின்னு பிரித்து பார்க்கணும். இதனுடைய அர்த்தம் என்னென்னக்க, தர்மம் அதர்மம் இவற்றிலிருந்து விடுபட்டவள். தர்மம் என்ற சொல்லிற்கு பலவிதமான பொருள்களாக இருக்குது. பொதுவாக தர்மம் என்பது நன்மை பயக்கும் செயல்களையே குறிக்கிறதா இந்த லோகத்தில் ரொம்ப நினச்சிட்டுருக்கோம். எதிர்முறையானது அதர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது தீமையை பயக்கக்கூடிய செயல்கள். இந்த அர்த்தத்தில் தர்மம் என்பது தீர்மானமாக நன்மை தரும் செயல்கள் என்று சொல்ல முடியாது. தர்மம் அப்படின்னாக்கா அதோடு சேர்ந்தது தான் அதர்மமும். ஒரு நிலையிலே ஒருவனுக்கு தர்மம் என்று இருப்பது இன்னொரு நிலையில் இன்னொருத்தருக்கு அதர்மமாக இருக்கும். அதனால் அந்த நிமித்தம் காரணமாக தான் தர்மம் அதர்மங்கள்லாம் வேறுபடுறது அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த விஷயத்தில் வேதங்களும் ஸ்மிருதிகளுமே பிரமாணமாக நம்ம எடுத்துக்கணும். இவை எல்லாமே ஜீவனாகிற மனிதனை நல்வழிப்படுத்த விதிக்கப்பட்ட வழிகள் அல்லது கட்டளைகள் அப்படின்னு சொல்லப்படுறது. இவை எதுவுமே தேவியை கட்டுப்படுத்தாது. அதாவது தர்மம் அப்படின்னு சொன்னால் அதற்கு எதிர்மறையாக அதர்மம்னு ஒன்று இருக்கும். அதர்மம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருந்தால் அதை போக்குவதற்கு தர்மம் அப்படின்னு ஒன்று அனுசரிக்கப்படும். இந்த இரண்டுமே தேவியை கட்டுப்படுத்தாதான். இந்த எல்லா விதிகளுமே ஏற்படுத்தியவள் அவள்தான் அப்படிங்கிறதுனால தர்மா அதர்மா விவர்ஜிதா என்ம அப்படின்னு ஒரு நாம அம்பாளுக்கு விளங்குறது. தர்மம் என்பது ஒரு கட்டுப்பாடு அல்லது வரம்பு. அதாவது ஜாதி மதம் வர்ணாசிரமங்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் முறையே அவற்றின் தர்மங்கள் எனப்படும். அப்படி விதிக்கப்பட்ட தர்மங்களை மீறுதல் அதர்மம் அப்படி சொல்லப்படுது. இந்த பொருளில் கூட எந்த வகை பாகுபாடுகளும் இல்லாதவள் அம்பாள். அதனால் தேவி வந்து அதர்மம் தர்மம் இரண்டுக்கும் அப்பாற்பட்டவளாக இருக்கலாம். இது மனிதருக்கு விதிக்கப்பட்ட ஒரு நியதி. தர்மமும் அதர்மமும் நியதி. இதை கடைபிடிக்கல அப்படின்னாக்கா அது அதர்மம், இது கடைபிடிச்சாக்க அது தர்மம் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் இல்லாத அதற்கு அப்பாற்பட்டவளாம். அதை உருவாக்கியவளே அவதான் அப்படிங்கிறதுனால தர்மா தர்மா விவர்ஜிதாயே நம அப்படின்னு அம்பாளுக்கு இங்கே அழகாக ஒரு நாம வழங்குறது. அடுத்த நாம விஸ்வரூபாயே நம. விஸ்வன் என்ற வடிவாயிருப்பவள் அல்லது உலகின் வடிவாயிருப்பவள் அப்படின்னு சொல்லப்படுது. நான் பலவாக ஆவேன் என்று தேவி, அதாவது பிரம்மமாக இருக்கக்கூடிய தேவி நினைத்ததால் உலகம் தோன்றியது. அதனால் உலகமே தேவி வடிவானது அப்படின்னு சொல்லப்படுது. ஜீவனுக்கு பசு அப்படின்னு ஒரு பெயர். ஸ்வா என்றால் நாய், மிகவும் தாழ்ந்ததான பிராணி. ஜீவன் இதற்கு சமமானவன். அவன் தேவியை வணங்குவதால் இந்த ஸ்வ ரூபத்திலிருந்து விடுபடுகிறான். அந்த ஸ்வபாவம் அல்லது ரூபம் விகிதம் ஆவதால் விடுபடுவதால் விஸ்வரூபா என்று அம்பாள் கூறப்படுறார். இது மாதிரி விஸ்வம் எனப்படும் ஜகத்திற்கு காரணமானதால் பிரம்மம் வந்து விஸ்வம் அப்படின்னு சொல்லப்படுது. பரமபுருஷனை காட்டிலும் இந்த விஸ்வம் வேறுபட்டதென்று ஆகையால் பிரம்மம் விஸ்வம் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா ஜீவன்களுக்குள்ளேயும் அந்த பரமாத்ம தத்துவம் உட்புகுவதால் பிரம்மம் விஸ்வம் அப்படின்னு சொல்லப்படுதான். விஸ்வம் என்னும் சொல்லால் ஓங்காரம் குறிக்கப்படுறது. இப்படி எல்லா மயமாவும் அம்பாள் இருக்கிறதுனால விஸ்வம் அப்படின்னு பொருள்பட விஸ்வரூபாயே நம அப்படிங்கிற ஒரு நாம அம்பாள் கொள்கிறது. அடுத்த நாம ஜாகரண்யே நமக. இந்த நாமாவுடைய அர்த்தம் என்ன, விழிப்பு நிலையில் ஜீவன் வடிவாய் இருப்பவள். ஜாகரம் என்றால் விழிப்பு. ஜாகரணி விழிப்பு நிலையில் ஜீவனின் பெயர் விஸ்வரூபான்னு பேர். இந்த விஸ்வரூபா விழிப்பு நிலையில் ஜீவனின் வடிவாக இருக்கிறதுனால ஜாகரணி அப்படின்னு சொல்லப்படுறா. இந்த ஜீவன்கள் எல்லாம் ஜடமாக இருந்தால் அதில் எதுவும் விழிப்பு நிலை இருக்காது. அது உயிரோட்டமாக இருந்தால் தான் விழிப்பு நிலை இருக்கும். அதில் அம்பாள் உரையிறதுனால இந்த ஜீவன்கள்லாம் விழிப்பு நிலையிலே இருக்கான். அந்த வடிவாக அம்பாள் இருக்கா அப்படிங்கிற ஒரு பொருள் படம் இங்கே ஜாகரணியின் மக அப்படிங்கிற நாம அம்பாளுக்கு வழங்குறது. அடுத்த நாம சுபந்தியின் மக. இந்த நாமாவுடைய அர்த்தம் என்னக்க, கனவு நிலையில் சூஷ்ம சரீராபிமானியான ஜீவனாக இருப்பவள். இந்த ஜீவனுடைய சரீரத்துக்குள்ள சூட்சமமாக இருக்கக்கூடிய அந்த கனவு நிலையில் அம்பாள் இருக்கலாம். போன நாமால் அம்பாள் வந்து விழிப்பு நிலையில் இருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஜீவனுக்கு. இப்போது கனவு நிலையிலும் இருக்கக்கூடியவள் அவள்தான், அவள் தான் வந்து அந்த கனவு நிலையிலும் இருந்து கொண்டு இந்த ஜீவன்களை இயக்கின்றிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தோடு ரொம்ப அழகாக சொல்லப்படுது. இப்படியாக மேலே குறிப்பிடப்பட்ட இந்த நாமாக்கள்லாம் அந்த தர்மம் அதர்மம் இதற்கு மேலும் அம்பாள் வந்து ஒரு திருபுடி அப்படிங்கிற நிலையிலிருந்து விலகி இருக்கா. அம்பாள் விஸ்வரூபமாக இருக்கா, எல்லா விதமான பிராணிகளுக்குள்ளேயும் அவள் ஆத்மாவாக உறைஞ்சிருக்கா. அந்த ஜீவன்கள்லாம் அடையக்கூடிய அந்த ஜாகிரத நிலை, அதாவது விழிப்பு நிலை, அந்த ஜீவன்களுடைய சொப்பன நிலை, கனவு நிலை, இதெல்லாமும் அம்பாள் இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த நாமக்கள் அழகாக எடுத்து சொல்கிறது. வசனியாதி வாக்தேவதைகள் ரொம்ப அழகாக அதை அம்பாளுடைய இந்த ஸ்தூல சூட்சும விஷயங்களை ரொம்ப அழகாக அணுகியிருக்கா. அதை இந்த லோக மக்களுக்கு ரொம்ப தெளிவாக அதை பயன்படுத்துகிற மாதிரியும் அதை வந்து உபயோகப்படுத்துகிற மாதிரியும் இந்த நாமாக்கள் அமைச்சிருக்கா. எல்லா நாமாக்களும் மந்திர வடிவிலே இருக்கிறதுனால அதை அவள்லாம் சொன்ன பாணியிலேயே நம்ம வந்து மந்திரங்களாக ஜபம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டிக்கிறேன். ராதாகிருஷ்ணா.